எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, ஆவியா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம் ஐயா. இயேசுவே கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனே, எங்கள் இரட்சகரே, சபையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும் ஐயா. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். உம்முடைய சமூகம் உம்முடைய வஸ்திரத்து தொங்கலா ஆலயம் நிரம்பட்டும் எங்களை ஆண்டு கொள்ளுங்க. தேவனுடைய சமூகம் நம்மத்திலே, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட, ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து நாம் அப்படியே இதுவரை நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே இதனாலும் நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்த வேண்டுமாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாகவே நாம் ஏற்றுக்கொள்ள பழகுவோம், அல்லது நம்மை பக்குவப்படுத்துவோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்தில் விழுந்து நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம், தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் மாறணும். நம்முடைய புத்திக்கு அளவுக்கு நாம் மாறிட்டோம் என்று நாம் நினைச்சிடாதபடி, தேவன் எந்த அளவுக்கு நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக நம்ம எல்லோரும் மாறுபடி இருக்குது, எல்லோரும் மனம் திரும்பி இருக்குது. அதுக்கு தேவை தேவனுடைய வசனமாக. இதனாலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கப்படவும் கர்த்தர் ஊழியம் செய்யவும் லண்டனிலிருந்து பாஸ்டர் சந்திரன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கார்கள். ஏற்கனவே நம்முடைய சபைக்கு அவர் பத்துப்படும்படியால் நம்ம நடிகருக்கு அவர் புரிந்தார். அவர் அல்ல லண்டனில் இருந்து தேவனுடைய ஊழியத்தை பல வருடங்களாக செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற அந்த தேவனுடைய மனுஷன் நம்மத்தில் வந்ததுக்காக கர்த்தரை நான் சோதனைப்படுகிறேன். ஆகவே உங்கள் சார்பிலே நான் அருமையான தேவன் ஊழியக்கார நான் வரவேற்க விருப்பாக எல்லோரும் நாம் கரைகளை தட்டி உற்சாகமாய் அவர் போதை நான் வரவேற்பு பார்த்துக்கலாம்.
ஹலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக அன்புக்கும் மதிப்புக்கும் ஒரு அருமையான போதகர், அவருடைய குடும்பம், சக ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வருகிற நேரம் எல்லாம் என் அன்போடு அழைத்து இந்த பள்ளிவிடத்திலே பிரசங்கம் பண்ண அனுமதிக்கிற அருமையான ஊழியக்காரர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன் ஆமென் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த முறை வந்தது வந்து எனக்கு ஒரு என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு ஆண்ட வெடி, அதுக்கு வந்த பொழுது நான் இன்றைக்கு சண்டே இங்கே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒருவரோடு பரிசீலன பொழுது நீங்க தாராளமா நீங்க வரலாம் என்று சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்தார். அவைகளுடைய நன்றிகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னால் ஆராதனைக்கு போகவில்லை என்றா என்னால் இருக்கவே முடியாது, சரியா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் ஆராதிக்கவில்லை என்றா அந்த வாரம் முழுவதுமாக நான் செத்தவனாகத்தான் காணப்படுவேன். ஒரு நாள் ஒரு தடவை முதல் நான் சிங்கப்பூருக்கு நான் இருக்க போகலாம் என்று சொல்லி நான் போனேன். போனா 10 நாள் ஹொலிடேல போனா, அதுல ஒரு சண்டே எனக்கு ஆராதிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு எங்க போறேன்னு எனக்கு தெரியல ஆரம்ப நாட்களில். அதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை எனக்கு தூக்கமே வரையில. வருகிற ஞாயிறு சர்ச்சுக்கு எங்க போறது, வருகிற ஞாயிறு எங்க போறது, அதை யோசிச்சு 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 எனக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிடு. அதோட சிங்கப்பூர்ல ஷாப்பிங் பண்றதுக்கும் சிங்கப்பூரை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னா, ஆனா உங்களுடைய ஆலயத்தை தேடி ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல நான் எப்ப எந்த இடத்துல நான் ஞாயிறு ஆராதனைக்கு போறேன்னு சொல்லிட்டு கவலையோட அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பிளான் பண்ணினேன். நாளைக்கு போய் எங்கு என்றாலும் நான் சுத்தி திரிந்து ஞாயிறு எங்க போறதா, சனிக்கிழமை சுத்தி திரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆராதனைக்கு போறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்காம நான் ரூமுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது 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 நடந்து 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 போய் கொண்டிருந்தேன். கன தூரம் போயிட்டே இருந்தான். சரியா, சிங்கப்பூருக்கு போனவங்களை பார்த்தா தெரியும், திரும்புற இடமெல்லாம் இந்து ஆலயங்கள் இருக்கும். சரியா, ஆனா கர்த்தருடைய சபையை தேடி போலாம் போலான்னு கன தூரம் நான் போனா பிறகு காலுக்கு ஒரு ஒரு பேப்பர் ஒன்று தட்டுப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்ல பேப்பர் எல்லாம் கண்டபடி எல்லாம் இருக்காது. குட்டி ரெண்டு காலுக்கு ஒன்று தட்டுப்பட்டுது. அது எடுத்து பார்த்தா அதுல ஒரு துண்டு பிரதி இருந்துச்சு. துண்டு பிரதி அதுல நல்ல வசனங்கள், ஒரு ஆட்சி சேர்த்தக்கூடிய ஒரு வசனம். கவலையோட போறேன்னு எனக்கு கவலையே என்ன கவலை என்ன சேர்த்துக்கு போகணும் தான் கவலை. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா எடுத்து பார்த்தா அதுல அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து நிமித்தி பார்த்துட்டு அதை காட்டி காட்டி கேட்ட பொழுது பார்த்தா ஃபாதர் பேட்மென்ஸ் அந்த சர்ச்சுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி பெரிய பேனர் எல்லாம் ஒட்டி இருந்துச்சு. சந்தோஷமா, பயங்கர சந்தோஷம். போய் அடுத்த நாள் ஞாயிறு சந்தோஷமா கர்த்தரை ஆராதித்து வந்தேன். பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுன்றா அத அவ்வளவு சந்தோஷம். உண்மையாவே நல்ல ஒரு ஆராதனை. சரியா, நல்ல ஒரு ஆராதனை நாங்கள் ஆராதித்தோம். தெய்வ பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா, இந்த நாளிலுமாய் கூட சிறிய ஒரு ஜெபத்தோடு கூட நாம் வார்த்தைகளை கடந்து போவோம். ஆண்டவரே, நீங்களும் கேளுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரையில்லை ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறேன். என்னோட நீங்க பேசுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க ஆண்டவரே. பிதாவே, உங்க நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவரே, அதுல கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீங்களே. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையை நீங்க பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே நிறுவப்பட்டு எழுதிய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தராவிட்டால் ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றும் புரியாத ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் என்னென்ன பாரத்தோடு அல்லது கர்த்தர் என்னோட பேச வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்வில் ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல யாராவது வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தாவை அப்படியே அவருடைய ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி காயங்களை கட்டி நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பேசுகிறது அடியான என்பதை சிலுவைக்கு பின்னதாக மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு குறை கர்த்தர் விடமாட்டார். சொல்லுங்களேன் ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது என்று சங்கீதக்காரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. அப்படி என்றா மனிதர்களை தேடுகிறவர்களுக்கு சில நேரத்தில் குறை வரலாம். சரியா, நாம் மனிதனை தேடி வரவில்லை, மனிதனை ஆராதிக்க வரவில்லை, மனிதனை பிரியப்படுத்த நாம் வரவில்லை. தேவனை ஆராதிக்கிறதுக்கும் தேவனை பிரியப்படுத்தவும் நாம் வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை தேடி வந்தீங்க? கர்த்தரை தேடி வந்திருக்கும். கர்த்தருடைய உதவியை நாடி தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சின்ன ஒரு ஜோக் அண்டு சொல்லிட்டு போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சகோதரன் சாப்பிடவே வழி இல்லாம, கஷ்டம், சாப்பாடே இல்லை. கஷ்டமான சூழ்நிலையில யாராவது எனக்கு ஒரு சாப்பாடு தரமாட்டாங்களா, அல்லது எனக்கு ஒரு ஒரு கொஞ்ச உணவாவது தரமாட்டாங்களா என்று சொல்லி தேடி தேடி போய் யாருமே ஒரு உதவியும் செய்யல, ஒரு உதவி கொஞ்சம் கூட செய்யல. அப்ப அப்படியே போய் கொண்டுதான் பசி, பயங்கர பசி. ஆனா அந்த பசி அப்படி வந்த நேரத்துல பார்த்தா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. இது கற்பனை கதை, உண்மையை நினைக்காதீங்க. என்ன செய்தாருண்டா, போய் ஒரு ரோட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் வளவில போய் நின்று அங்க இருந்து புல்லுகளை புடிங்கி சாப்பிட்டு இருந்தார். பசி, சரியா, புல்லுகளை புடிங்கி. சில நேரத்துல உண்மையா இருக்கலாம். இப்ப பங்களாதேஷ்ல நடந்த அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்ச பேர் சாப்பாடு இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே இருந்திருக்கிறாங்க, கொஞ்ச நாட்கள் இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாதமையினாலே ஒருவருடைய ஒருவருடைய கழிவு நீரை குடிச்சிருக்கிறாங்க. சரியா, நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்க. அப்ப பசி வந்தா கட்டாயம் வந்து சாப்பிடணும். அப்ப இவனுக்கும் அப்படி வந்திருக்கலாம், புல்ல புடுங்கி சாப்பிட்டு இருக்கான். அப்ப அதான ஒரு அம்மா போனாங்களா, ஒரு அம்மா போனாங்களாம், என்ன இவர் புல்லு புடுங்கி சாப்பிடுறாரு அப்படி என்று சொல்லி போட்டு, ஏன் புல்லு புடுங்கி சாப்பிடுங்க, எனக்கு பசி, எனக்கு சாப்பாடே இல்லை, ஆகவே நான் புல்ல புடிங்கி சாப்பிடணும். ஐயோ, நீங்க உடனடியா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்களா, உடனடியா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி.
இவர் பார்த்தாரு சரி ஓகே கூட்டிக் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பின்னால போனா அந்த அம்மா சொன்னாங்களாம் நீங்களே அந்த அடுத்த காணிக்குள்ள போய் நீங்க புல்ல மேயறீங்க இதோ என்னுடைய காணிக்குல வந்து பார்த்தா நிறைய புல்லு கிடக்குது நல்ல புல்லு கிடக்குது இல்ல நீங்க சாப்பிடலாமே இவைக்கு பாருங்க மனுஷனுடைய உதவிய நாடி போனா இதுதான் சில நேரத்தில் நிலைமை சரியா உதவி செய்யறத போல இருக்கும் ஆனா உதவியா இருக்காது ஆனால் கர்த்தரை தேடி வந்தா அவர் எங்களுக்கு நல்ல பாதையில வழி நடத்துவார் சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று சரி கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்க எடுத்து படிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 20 23 வசனத்தையும் 28 வசனத்தையும் படிக்கலாம் 2 வசனம் படித்தால் போதும் ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 20 23 வசனத்தையும் 28 வசனத்தையும் படிக்கலாம்
சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள் அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள் நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது அப்பொழுது அவர்களை மீண்டு கொள்வது நிச்சயம் மேற்கொள்வது நிச்சயம் அதற்காக நீ
அப்பொழுது 28 வசனம்
அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்
ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இடத்துல சம்பவத்தை இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வீட்டிலே போய் நீங்க படித்து பாருங்கள் அது கொஞ்சம் ஈஸியா புரியப்படும் படிக்காக ஒரு இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் இதனுடைய முழு விவரத்தை நீங்க வீட்டிலே போய் படித்து பாருங்க இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் இந்த ஆகாப் ராஜா அரசாண்டு கொண்டு வந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சீரியா தேசத்தினுடைய ராஜா ஒருவர் இருக்கிறார் அவருடைய பேர் பெனதாத் அந்த பெனதாத் ராஜா என்ன பண்றான் என்றால் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் அல்லது இந்த இஸ்ரவேல் ராஜாவை நான் மேற்கொண்டு அந்த தேசத்தை நான் முற்றிலுமாக என்னுடைய பக்கமாய் கொண்டு வர வேண்டும் அந்த தேசத்தில் இருக்கிற பொருட்கள் உடைமைகள் மக்கள் எல்லாரையும் நான் பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று இந்த சீரிய ராஜாவாகிய பெனதாத் அவன் பிளான் பண்ணுகிறான் ஆட்களை அனுப்புகிறான் ஆட்களை அனுப்பின பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சொல்லுகிறார் இது என்னுடையது என்று அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் இந்த பெனதாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்னுடைய இவனும் சாந்தமாய் போய்கொண்டே பார்க்கிறான் ஆனா அடுத்தபடி இன்னும் ஜனங்களை அனுப்புகிற பொழுது பார்த்தால் இஸ்ரவேலின் ராஜா அந்த ஆகாப் ராஜாவுக்கு தெரிகிறது இவன் ஏதோ என்னிடத்தில் ஒரு பழி வாங்கும்படியாக என்னுடைய தேசத்து மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய பொன்கள் வெள்ளிகள் எல்லாவற்றையும் சூறையாடும்படிக்காக அவன் என்னிடத்திலே வருகிறான் என்று அறிந்ததன் பிறகு அதுக்கு பிறகு பார்த்தால் யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறார் என்றால் யுத்தத்திலே ஒரு இடத்திலே சந்திக்கிறான் யுத்தத்திலே சந்திக்கிற பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை செய்யலாம் கர்த்தர் அந்த மக்களை உங்களுடைய கையில தரப்போகிறார் அப்படி என்று சொல்லி இப்பொழுது சீரியர்களுக்கும் இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்துல நீங்க பார்த்திருந்தால் முதலாவது யுத்தம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்க பொழுது இந்த யுத்தத்துல யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுகிறாங்க சரி அதாவது ஆகாப் ராஜாவும் அவனோட கூட இருந்தவர்களும் வெற்றி பெறாங்க அப்ப வெற்றி பெற்றதன் பிறகு அதனுடைய காரணத்தை பார்த்தால் அந்த காரணத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சீரியர்கள் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள் அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள் நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் என்றான் இடத்துல வந்து பார்த்தவர்கள் சொல்றாங்க நாங்க யுத்தம் பண்ணின இடம்தான் புல ஏனென்றால் அவருடைய தேவர்கள் மலை தேவர்கள் அவர்கள் தேவன் மலையிலே தான் இருக்கிறார் மலை தேவர்கள் ஆனா நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் இதில நாங்கள் மேற்கொள்வது நல்லது என்று சொல்லி அதுக்கு பிறகு ஒரு இடத்துல யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறாங்க அந்த யுத்தத்தினுடைய அந்த இடம் நடைபெறுகிறதான இடத்தை பார்த்தால் ஆப்பேக்கு என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே அடுத்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. மலையிலே உள்ள தேவர்கள் ஜெயித்த தந்தார்களாம். அதுக்கு பிறகு சமபூமியிலே யுத்தம் நடக்க போகிறதாம். அதுக்கு அடுத்த வசனத்தை 28வது வசனத்திலே நாங்கள் படித்த பொழுது பார்த்தால், அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்களின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்லி இருக்கிறபடினாலே நான் இந்த ஏராளமான கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்ப எதிரியினுடைய பிளான் என்னவென்றால், மலையிலே யுத்தம் நடந்தது. நம்முடைய தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவர்களோடுதான் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார். அல்லது மேலான ஒரு ஸ்தலத்திலே இருக்கிறார், மேலான ஒரு படித்த படிப்புகள் அல்லது மேலான ஒரு ஸ்தானத்தில இருக்கிறவர்களுக்கு தான் யுத்தம் செய்து வெற்றியை கொடுப்பார். ஆகவே இந்த சமபூமியில நாங்கள் யுத்தம் பண்ணலாம், அல்லது பள்ளத்தாக்குகளிலே நாங்கள் யுத்தம் பண்ணலாம், அந்த இடத்துல யுத்தம் பண்ணினால் இவர்களை மேற்கொள்வது நல்லது என்று சீரியர்கள் அங்கே பிளான் பண்ணுகிறாங்க, அவனுக்கு ஆலோசனை சொல்லிக்கொள்ளும் பண்றாங்க. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த ஸ்தானம் என்றல்ல, எந்த ஸ்தானத்திலும் வந்தங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆமென் என்று. மலை இருக்கிறவர்கள் அல்ல, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், உயர்ந்த படிப்பிலே படித்தவர்கள், பணம் உள்ளவர்களுக்கு தான் அவர் உதவி செய்வார் என்று அல்ல, எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிறவர்களுக்கு என் இயேசு உதவி செய்வார். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. என் இயேசு உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு தெரிய வேண்டும், எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க வியாதியோடு வந்தால் அவர் வியாதியில் இருந்து விடுதலை செய்கிற நல்ல ஒரு மருத்துவராக அவர் காணப்படுகிறார். நீங்கள் வழக்காடுகிற தேவன், நீங்கள் போராட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். சமாதானத்தை இழந்து வந்தால் அவர் சமாதானத்தின் பிறப்பாய் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். உங்களுக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாய் அவர் கடந்து வருவார், நல்ல சகோதரன் அவர் கடந்து வருவார். பைபிளில் நல்ல ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 15:15 வசனம் முடிந்தால் படியுங்கள். யோவான் 15:15 வசனம்,
பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடைய.
யோவான் 15:15.
இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறதில்லை.
ஆண்டவர் தன்னுடைய சீசரனை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை
ஊழியக்காரன்
என்று சொல்லுவதை இல்ல. உடனே அந்த சீசர்களை யோசிச்சிருப்பாங்க, இவ்வளவுக்கு எங்களுக்கு அவர் கட்டுக் கொடுத்து இவ்வளவுக்கெல்லாம் நல்லதா பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்றாரு, அவரை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன் சொல்றாரு என்று கொஞ்ச நேரம் அவர்கள் திகைத்திருக்க கூடும். ஆனால் தொடர்ந்து படியுங்கள், ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் சொல்லுகிறதை அறிய மாட்டான்.
நான் உங்களை சிநேகிதரென்கிறேன்,
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி சிநேகிதரென்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கு நாங்கள் சிநேகிதராய் கூட மாறிவிடுகிறோம், நல்ல சகோதரனாய் நாங்கள் மாறிவிடுகிறோம், அவர் எங்களுக்கு நல்ல மருத்துவராய் மாறிவிடுகிறார், நல்ல வக்கீலாய் மாறிவிடுகிறார், எங்களுக்காக வழக்காடுகிற நல்ல யுத்த வீரனாய் மாறிவிடுகிறார். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறதான நீங்கள் எந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவரை மாத்திரம் அவர் ஆசீர்வதிப்பதல்ல, சமபூமியில யுத்தம் பண்ணினாலும் அந்த இடத்திலே அவர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார், பள்ளத்தாக்களிலே யுத்தம் பண்ணினாலும் அந்த இடத்திலே வெட்டியை அவர் தருவார். ஆனால் எதிரிகள் சொல்லுவாங்க, சாத்தான்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய தேவன் அந்த ஸ்தானத்தில் இருந்தா தான் அதை செய்வார், ஆனால் இந்த இடத்தில் அவர் செய்ய மாட்டார், அந்த இடத்தில் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தேவன் பள்ளத்தாக்களிலும் அவர் தேவனாய்த்தான் இருக்கிறார், சமபூமியிலும் அவர் தேவனாய்த்தான் இருக்கிறார், மலைகளிலும் அவர் எங்களுக்கு தேவனாய்த்தான் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆவேதான் அவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஒரு நாள் ஒரு போதகர் பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலையில், சில நேரத்தில் இந்த போதகர்களுக்கு பிரச்சனை என்றால் ஏதாவது போராட்டம் என்றால் போதகர்கள் தான் போன் அடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க உங்களோட ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்றீங்க நல்லது, எங்களை சபையெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆனா சில காரியங்களை பகிர்ந்து நல்லா கண்ணீர் விட்டு நாங்கள் அழுது ஜெபம் பண்ணுவோம். ஒரு போதகர் ஒரு சிறிய ஒரு பிரச்சனையில ஒரு சோதனையில அவர் கடந்து வந்துட்டார் என்று சொல்லி ஒரு போதகருக்கு நான் போன் பண்ணினேன். அந்த போதகர் நானுமாக ஒரு இடத்துக்கு நாங்க போனோம், இடையில இன்னொரு போதகரையும் கூட்டிக் கொண்டு போனோம், நாங்க மூன்று பேர் தான். கூட்டிக் கொண்டு போனா கார் பார்க் விடுற கார் பார்க்லதான். நாங்க போய் ஒருவருக்கு ஒருவர் நாங்க பார்த்துட்டு ஒருவருக்கு ஆறுவை ஜோமன் சொல்லி போட்டு நாங்க அந்த இடத்துல கார் பார்க்குங்க வெளியில ஜனங்கள் நிக்கிறாங்க கொஞ்சம் கார் பார்க் பண்ணி இருக்குது ஒரு மூலையில நின்று நாங்க சரி பாசத்துக்கா ஜோம் பண்ணலாம்னு சொல்லி நாங்க ஜோம் பண்ணினோம். அவ்வளவுதான் பரிசுத்த ஆவியன் அப்படியே அந்த இடத்துல இறங்கி வந்து அபிஷேகத்தினால ஊட்டினார். கண்ணீர் கவலை எல்லாம் விட்டு அந்த இடத்துல கதறணும் கத்தர் சந்தோஷத்தை தந்தார். நான் என்ன சொல்ல வர்றேன் என்றா நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டர் கார் பார்க்ல கூப்பிட்டாலும் அவர் வருவார் சொல்லுங்க ஆமீன் என்று. ரோட்டில் கூப்பிட்டாலும் அவர் கடந்து வந்துருவார். வீட்டுல கூப்பிட்டாலும் கடந்து வந்துருவார். எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா பாருங்கள், இந்த எதிரிகள் சொன்னாங்க, சீரியர்கள் சொன்னாங்க, அவர்களுடைய தேவன் மலை தேவர்கள் சமபூமியில யுத்தம் பண்ணலாம் என்று பண்ணினாங்க. அந்த இடத்திலும் அவர்கள் ஜெயிக்கவில்லை. ஆனா பள்ளத்தாக்குகளின் தேவன் என்று சொல்லி பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே அவர்கள் ஜெயிக்கலாம் என்று பார்த்தாங்க. அந்த இடத்திலையும் அந்த எதிரிகள் ஜெயிக்க இல்லை. அப்படி என்றால் எங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் யுத்தம் பண்ணினாலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் எங்களுக்கு ஜெயத்தை தருவார். சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்படி என்றால் பள்ளத்தாக்குகளின் தேவன் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகளின் தேவனே நம்முடைய தேவன், மலைகளிலே நம்முடைய தேவன். அப்படின்னா ஒரு மூன்று நான்கு பள்ளத்தாக்குகளுக்கே உங்களை கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு பிறகு நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகின்றோம். அந்த பள்ளத்தாக்குகள் என்ன பள்ளத்தாக்கு என்று சொல்லி நாங்கள் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்களேன் என்று. ஏனென்றால் பள்ளத்தாக்கிலும் அவர் தேவனாயிருக்கிறார், மலைகளிலும் அவர் தேவனாய்த்தான் இருக்கிறார், சமபூமியிலையும் நமக்கு தேவனாய்த்தான் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப நான் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம், சங்கீதம் 84 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 84:6-7.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள்.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த இடத்துல முதலாவது ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கிறோம். என்ன பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை நான் உருவ நடந்து. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் அவர் கடந்து போகிற பொழுது அவர் என்ன செய்தாராம்? 6 வசனத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த வசனம் தான், அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். இந்த சபையில கண்ணீரோட கவலையோட அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்க நடப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கிலே வருகிற பொழுது அவர் செய்த ஒரு நல்ல ஒரு தீர்மானம், கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை நாடி அவரை தேடி ஆராதிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. கர்த்தருடைய ஆலயம் ஏதோ நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கடமையாக வந்து ஒரு 4-5 பாட்டை பாடி ஜெபித்து ஒரு குறிப்பிட்ட காணிக்கையை போட்டு அப்படியே நாங்கள் போறது அல்ல. கர்த்தருடைய ஆலயம் அவசியம். தேவனுடைய ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு கண்ணீர் கவலைகள் இருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் ஆகவே தான் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன் மனமகிழ்ச்சி? ஆலயத்திலே தான் மனமகிழ்ச்சி. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எத்தனையோ படைகள், எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கிறாங்க, நல்ல வருமானம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சந்தோஷம் அதிலே இருக்கிறவர் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே தான் அங்கே சந்தோஷம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில்தான் சமாதானம் இருக்கிறது. மலையும் குளங்களை நிரப்புமாம். தொடர்ந்து படிங்க, மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. பலத்தின் மேலே பலனரை அடைகிற இடம் வந்து கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தில்தான் நீங்க பலம் அடைய முடியும். அநேக சொல்றாங்க, வேண்டாம் பாசன் நான் வீட்டுல இருந்து டிவி பாக்குறேன். இருக்கக்கூடிய பெரிய ஒரு சாட்டு இங்க இல்ல, லண்டன் இல்ல. இன்றைக்கு நாங்க டிவியில நாங்க பார்த்தோம், ஆராதனை டிவியில. டிவியில ஆராதனை திருவிருந்தேன் டிவியில் எடுத்துருவோம். டிவிலேயே திருவிருந்து எடுத்துறாங்க.
சேர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவ இதுல இருந்து வந்தவர். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா ஜெபித்து நல்லா மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள நல்லா உறுதியா வந்தார். உறுதியா வந்ததன் பிறகு அவர் வர்க் பர்மிட் விசாவை தான் வந்தார். அந்த சட்டம் எப்படி என்றால், மூன்று ஷிப்ட் வர்க், கால ஷிப்ட், பின்னேற ஷிப்ட், நைட் ஷிப்ட். எந்த ஷிப்ட் போட்டாலும் கட்டாயம் செய்யவன், கண்டிப்பா செய்யும். அப்போ அவங்க எல்லாம் அந்த வெள்ளக்காரங்க என்ன செய்வாங்கன்ட்டு அந்த சாட்டர்டே சண்டே ஓஃப் எடுத்துருவாங்க, கிட்ட இவங்களை கொண்டு வேலையில போடுறதுக்கு. இவங்கெல்லாம் அந்த எக்ரிமெண்ட்ல வந்தவங்க. அப்ப இவங்களுக்கு சாட்டர்டே சண்டே கண்டிப்பா வேலை, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியாது. மிகவும் வேதனையோட கண்ணீரோட ஒரு நாள் சொன்னாராம், எனக்கு கட்டாயம் சண்டே, நான் எனக்கு லீவு வேணும், எனக்கு சண்டே நான் வர முடியாது. உடனே அந்த எக்ரிமெண்ட் எடுத்தாங்களா, இல்ல நீ அப்படி சொல்ல முடியாது, நீ சொல்ல முடியாது, நீ கண்டிப்பா வேலை செய்தான், நாங்க போடுற ஷிப்ட் எல்லாம் நீங்க பண்ணித்தான் ஆகணும். அவர் சொன்னாராம், நீங்க இரவு போட்டாலும் நான் செய்கிறேன், மற்ற நாட்கள்ல இரவு போட்டாலும் பகல் போட்டாலும், ஆனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எனக்கு லீவு வேணும். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நான் செய்ய வேணும் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8-10 மணிக்கு அப்புறம் எனக்கு ஷிப்ட் போடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னாங்க, இல்ல இல்ல உனக்கு தந்தா மற்றவர்களுக்கு கொடுக்கணும் சொன்னாங்க. அவர் கிட்ட சொன்னார், நான் மேனேஜரோட பேசணும், ஷிப்ட் மேனேஜரோட நான் பேசணும். உடனே இவருக்கு ரெண்டு பேருக்கும் ஆக்கியுமெண்ட், ஷிப்ட் மேனேஜரோட கொண்டு போய் அங்க சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், இந்த பிரதர் சொன்னார், நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் லீவு கட்டது, நான் பப்புக்கு போறதுக்கு அல்ல, நான் சினிமாவுக்கு போறதுக்கு அல்ல, வேற எங்கேயும் போறதுக்கு, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு நான் கேட்டிருக்கேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுதான் எனக்கு இந்த வேலையில இருக்கிற தடையாயிருந்தால் என்னுடைய வர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணுங்க, நான் இந்தியாவுக்கு போய் இந்தியாவில நான் சேர்ச்சிக்கு போறேன், நான் இதுதான் காரணமா இருந்தா சொல்லுங்க. உடனே அந்த மேனேஜர் கொஞ்ச நேரம் நில்லுங்கட்டு சொல்லி போட்டு மேலுக்கு போனாராம். மேலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து சொன்னாராம், இவருக்கு சண்டே வேலை போட வேண்டாம், இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை போட வேண்டாம். யோசிச்சு பாருங்க, அப்படி இன்றைக்கு சபையில செய்தியில வர மூப்பரா இருக்கிறார் சகோதரன். அப்படியான ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு சகோதரனை தான் நான் சபையில மூப்பரா நான் வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயம் தேவை சொல்லுங்க. ஆமே என்று பழைய ஏற்பாட்டில் நீங்க படித்திருப்பீர்கள் என்றால் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒருவன் கர்த்தருடைய அந்த ஓய்வினாலே ஆசாரிக்காதபடிக்கு விறகு பொறுக்க போனான். விறகு பொறுக்க போறது தவறா? விறகு பொறுக்க போறது தவறண்டா எனக்கு கையை உயர்த்துங்க. அந்த நாள்ல எலக்ட்ரிக் குக்கர் இல்ல, கேஸ் இல்ல, குக்கர் இல்ல, கேஸ் இல்ல, ஒன்றுமே இல்ல. அண்டைக்கு ஏதாவது விறகு கொண்டு போட்டு எரிச்சாத்தான் வீட்டுல சமையல், சாப்பாடு ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போடலாம். ஆனா விறகு பொறுக்க போனதுக்காக சட்டம் கொண்டு வந்தாங்களாம், இவனை கல்லெறிந்து கொலை செய்ய வரும். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு நாள் போகல விறகு பொறுக்க போனான், அவனை கல்லெறிந்து குலத்தோடு சட்டம் இருந்தா நான் நினைக்கிறேன் லண்டன்ல ஒரு ஆராதனை நடக்காது. ஏமல்ல எப்படியோ தெரியாது, ஏமல்ல நீங்க கொடுத்து வச்சீங்க. ஞாயிற்றுக்கிழமையில கடை பூட்டன், கடைகள் பூட்டு. லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 24 hours திறக்கிற கடை இருக்கு. சில கடைகளுக்கு கதவே இல்லை, கதவே இல்லை. சரியா? என்னண்டு கேட்டா வேலைக்கு போறேன், டியூட்டிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். நான் சொல்லும், ஒரு நாளைக்கு நீங்க வேலை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறதுனால உங்களுக்கு 1000 pounds சம்பளம் தந்தாலும் சம்மதிக்காதீங்க. நான் இங்க வர்றதுக்கு முதல் நாள் ஒரு ஆப்பிரிக்கன் பாஸ்டர்ஸோட சேர்ந்து எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. அவர்களோட அங்க பேசிட்டு இருந்தேன் நாங்க. அப்ப அமெரிக்காவை குறித்து பேசிட்டு இருந்தோம். அமெரிக்கா, அமெரிக்காவில் அது எனக்கு சரியா தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கு போச்சுன்னா கம்பெனி மூடணும். வேலை செய்யறவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ரெஸ்டோரண்ட்ல வேலை செய்யறவங்க குக் பண்ண மாட்டாங்களா? எல்லா இடமும் எனக்கு தெரியல. ரெஸ்டோரண்ட்ல வேலையண்டா ரெஸ்டோரண்ட்ல குக் பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, நான் சர்ச்சுக்கு கொண்டு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு சட்டம் லண்டன்ல கொண்டுருவோம். சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய ஆலயம் தேவை, சாப்பிடாம இருந்துட்டு போறது ஆண்டுடைய ஆலயம் தேவை. சொல்லுங்க. அப்ப சங்கீதக்காரன் பாருங்க, அவன்
அழுகையின் பள்ளத்தாக்கிலே போகைக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போனான். சொல்லுங்க ஆமென். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ரீசனுக்காக அழுகையின் பள்ளத்தாக்கிலே போறீங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை தேடி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிச்சயம் ஒரு புதிய பலன் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஃபில் பண்ற நாள் சொல்லுங்களேன் ஆமென். ஃபில் காருக்கு பெட்ரோல் அடிச்சு போட்டு போனீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் கொஞ்ச தூரம் ஓடி போட்டு திரும்பி ஃபில் பண்ணும், இல்லைன்னா அது ஓடாது. சரியா, இல்லைன்னா ஓடாது. ஏன்னா அதுக்கு ஃபியூல் இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிரம்பப்படுகிறது சொல்லுங்களேன் ஆமேனும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து அபிஷேகத்தை நல்லா நான் நல்லா ஃபில் பண்ணப்பட்டேன், என் ஃபுல் டேங்க் எனக்கு இன்னைக்கு. சரியா, சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வர இல்லையென்றா அது எம்டி ஆயிரும், எங்கே போய் நின்றுடும். நின்றா என்ன செய்யறது, தள்ளினாலும் ஸ்டார்ட் பெறாது. தோத்தனை பேருந்து பாஸ்டர் வந்து அந்த என்ன சொல்லுது ஜம்ப்ளி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவோம் சொல்லுங்க ஆமே நன்றி. உங்களுடைய வாழ்வில் கண்ணீர் கவலைகளோட வந்து அப்படியான ஒரு பள்ளத்தாக்கில் நீங்க போறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கர்த்தருடைய ஆலயத்தை தேடுங்க. இரண்டாவது பள்ளத்தாக்கு எடுத்துக் கொள்வோம், எசேக்கியேல் 37 அதிகாரம் 11 வசனம்.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள்.
இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் 37 அதிகாரத்துல 1 வசனத்துல நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் எசேக்கியேல கூட்டிட்டு போறார். எங்க போறாரு? ஒரு பள்ளத்தாக்க கொண்டே காடுறார். ஒரு பள்ளத்தாக்கு எசேக்கியேல் போறார், அப்படியே பின்னால போறார். ஆண்டர் கூட்டி கொண்டு அப்படியே கொண்டே போய் பள்ளத்தாக்கில கொண்டே பார்த்தா அந்த எலும்புகள் பார்த்தா நிறைய எலும்புகள் தான் தெரியும். அந்த எலும்புகள்ல ஒன்றுமே இல்ல, சதை இல்ல, நரம்பு இல்ல, ஜீவன் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப இந்த எலும்புகளை கொண்டே காட்டிட்டு ஆண்டரை பார்த்து எசேக்கியேல பார்த்து கேட்கிறார், எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. ஆனா எசேக்கியேல் நல்ல ஞானம் உள்ள ஒரு மனுஷன், ஏன்னா ஆண்டவரோட நடுக்க பேசி 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 நல்ல ஞானம். ஆண்டவர் உமக்கே தெரியும் வந்துட்டான் பாருங்க, அது உமக்கே தெரியும். அதுக்கு பிறகு சம்பவத்தை எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன அற்புதம் நடந்ததுன்னு தெரியும் எங்களுக்கு. என்ன அற்புதம் நடந்தது? அந்த எலும்புகளுக்குள்ள என்ன உண்டானது? அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள மறுபடியும் உயிர் வந்ததுன்னு நாங்க பார்க்கிறோம். உயிர் வாரதுக்கு என்ன காரணம்? இந்த நீங்க இந்த அதிகாரம் முழுக்க படிச்சிருப்பீங்க. அந்த உயிர் வர்றதுக்கு என்ன காரணமா இருந்தது? என்ன காரணம்? முக்கியமான காரணம், அதுக்கு உயிர் உயிர் வர்றதுக்கு என்ன காரணம்? 9 படிங்க பாக்கலாம்.
அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படைக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லன்றார்.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, பேசு. அந்த ஆவியை நோக்கி என்ன செய்யணுமா? பேசணும். சொல்லுங்க ஆமே நன்றி. உயிரை கொடுக்கிறதாரு? கர்த்தர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில வேலையை சொல்ற, எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? பேச வேணும். பேசு, பேசு. அப்ப இன்றைக்கு நாங்க சில நேரத்துல நாங்க பேசாம இருந்து விடுகிறோம். சில நேரத்துல சபைகள்ல பேசாம இருக்கிறது நல்லது, ஆனா பேச சொன்ன இடத்துல பேசணும். சொல்லுங்க மாமேனன். இந்த பேசுகிற எது கடையாளம் என்றால், உலர்ந்து போய் காய்ந்து போய் ஜீவன் இல்லாத இருவர்களுக்காக பார்த்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க ஆமேன். எத்தனை ஜெபம் பண்றீங்களுக்கு தெரியாது, ஆனா ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமேன். ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே முதுகெலும்பு. ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே அஸ்திவாரம். ஒரு வீட்டை கட்டுறீங்க, அஸ்திவாரம் இல்லையண்டா என்ன செய்யும்? விழுந்து போயிடும். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு இல்லையண்டா என்ன நடக்கும்? நிக்க முடியாது. சோதரம், நிக்க முடியாது. நல்லா ஜெபம் பண்ணணும். சொல்லுங்களேன். ஜெபம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்விலே ஜெபம் குறைஞ்சு போச்சு, ஜெபமே இல்ல. ஆண்டவரை பார்த்து கவலைப்பட்டார். 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபிக்க, அட்லீஸ்ட் 1 hour. அது யாருக்காக என்றா, உங்களுக்காக நீங்க ஜெபிக்க கூடாதா? அநேகர் என்ன ஜெபத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஜெபிக்கலண்டா கர்த்தர் கோபிப்பார். அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணலன்றா கர்த்தர் கோவிப்பார். கர்த்தருக்கு ஜெபம் தேவை, அவருக்கு முடிஞ்ச அவர் ஜெபம் பண்ணிட்டார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு சோதனை வர இல்லைன்றா நாங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இந்த கணேகருடைய வாழ்வில் சோர்ந்து போறதுக்கு காரணம் ஜெபம் கிடையாது. ஸ்தோத்திரம். பிசாசு போடுற முக்கியமான ஒரு இடமே இந்த ஜெபத்தை நான் கைவிப்பான். ஆண்டர் பார்த்து சொன்னா நீங்கள் ஜெபத்தினாலே இவைகளை கேட்டாலும் நீங்க விசுவாசம் உள்ளவனாய் நீங்க ஜெபத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். அப்ப பிசாசு பார்த்தான் இவங்களை எதை கேட்டாலும் கொடுத்துருவார், பிசாசு பிடிக்கிற இடமே முதலாவது தொண்டையில்தான். நீங்க இந்த டிஸ்கவரி டிவில அல்லது புரோகிராம்ல அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காடுகளுக்குள்ள மிருகங்கள், உதாரணமா புலிய நீங்க பாக்கலாம், புலி பக்கத்துல நிறைய மான்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்த மறைஞ்சிருந்து பார்த்து கொண்டிருந்துட்டு அது அப்படியே எல்லாம் பிளான் பண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாஞ்சு போகும், கலைச்சு கொண்டு போகும். அது கலைச்சு கொண்டு போயக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் பாக்கலண்டா பாருங்க, சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த புலிக்கு மானுடைய வாழை பிடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, வாழை பிடிக்கலாம், காலையும் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வாழையும் பிடிக்காது, காலையும் பிடிக்காது, ஏன்னா விரவி போட்டு போயிடும். அது போய் பிடிக்கிற முதலாவது இடம் தொண்டக்குழிதான். இந்த அநேகருடைய வாழ்வில் பிசாசும் அப்படித்தான் தொண்டக்குழியை பிடிச்சு வச்சிருக்கான். ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணக்கூடாது, சரியா? அதனாலதான் இன்றைக்கு போராட்டம், அதனாலதான் இந்த பள்ளத்தாக்கில விழுந்து வைக்கிறாங்க. சொல்லுங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம், சொல்லுங்க வாங்கினேன், ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய சேர்ச்சில நான் சொல்லிக் கூட, ஜெபம் பண்ணலையா நீங்க ஊழியம் செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் மாறி 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 ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ஜெபத்தை விட வேற ஒன்றும் வேண்டாம், அதைத்தான் செய்யுங்க. ஸ்தோத்திரம். போன மாசம் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக லண்டன்ல ஜெபிக்கிறதுக்காக நாங்க ஒரு 3-4 சிட்டியை தெரிவு செய்தோம். நானும் என்னோட சேர்த்து ரெண்டு பேரும் போய் தெரிவு செய்தோம். இங்கே என்ன, முதலாவது உங்களுடைய கிளர்சபை இருக்கிற இடம் பிரிஸ்டல்ல போய் ஜெபம் பண்ணினோம். பாஸ்டர் ஒரு மீட்டிங் அந்த பிரிஸ்டல் பகுதியெல்லாம் போய் ஜெபம் பண்ணினோம். அப்ப அதுல பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன நீங்க வித்தியாசமா ஜெபம் பண்றீங்களே, வித்தியாசமா நாங்க டார்கெட் போடணும் பிசாசுக்கு, இது சொல்லுங்க. பிசாசும் பிளான் பண்ணணும் எந்த வழியில டார்கெட் போட்டு அடிக்கலாம் அவங்களை. நாங்களும் வித்தியாசமா பிளான போட்டா பிசாசம் மேற்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். பிரிஸ்டல்ல போய் ஃபுல்லா சுத்தி ஜெபம் பண்ணினோம். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே சவுத் வேல்ஸுக்கு போனோம், காடிஃபில் போய் ஜெபம் பண்ணினோம். காடி முழுக்க சுத்தி ஜெபம் பண்ணி அன்றைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த ஸ்வன்சி அந்த சிட்டியில போய் ஜெபம் பண்ணினோம். அது முடிச்சு போட்டு திரும்பி அதுக்கு பிறகு வந்து பார்த்தா சவுத் ஹாம்ப்டன்ல ஜெபம் பண்ணினோம். போய் தேசத்துல ஜெபம் பண்றான், சுற்றி 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 முக்கியமான இடங்கள், அந்த இடங்கள்ல போய் ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணி அப்படி இருந்தது. ஏனென்றால் ஜெபத்தினாலதான் ஒன்றை செய்ய முடியும் என்று ஒரு ஊழியக்காரன் எனக்கு சொன்னதுனால அதை நான் செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறான். போன வருஷம் நாங்கள் 10 நாட்கள் 8 நாடுகள் போய் சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணினோம். 8 நாடுகள் லண்டன்ல ஆரம்பித்த ஜெபம், பிரான்சுக்கு போய், பிரான்ஸ்ல இருந்து பெல்ஜியம், பெல்ஜியத்தில இருந்து லக்சம்பர்க், லக்சம்பர்க்ல இருந்து ஹாலண்ட், ஹாலண்ட்ல இருந்து ஜெர்மனி, ஜெர்மனில இருந்து சுவிஸ், சுவிஸ்ல இருந்து இத்தாலி. இவ்வளவு தேசமும் கார்ல போய் முக்கியமான இடங்கள்ல சிட்டியிலே காரை நிறுத்தி அந்த இடங்கள் எல்லாம் போய் சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் அடுத்த மாசம் ஸ்கேண்டினேவிய 4 நாடுகள் போய் ஜெபம் பண்ண போற நாடுகள், 4 நாடுகள் டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, நோர்வே. 4 நாட்களும் ஒவ்வொரு நாடுகளையும் 2-2 நாள் ஜெபம் பண்றதுக்கே நாங்க போறோம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்வில வெற்றிய கத்தர் உங்களுக்கு முதல் கட்டளையிடுவார். ஜெபத்தில் ஒரு சீக்கிரம் நான் சொல்லி தரேன். நீங்க என்ன ஒருவருக்காக ஜெபிக்கிற பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் இருக்கிற சீக்கிரம் யோபு 42:10 நீங்க படித்து பார்த்திருப்பீர்கள், படித்திருக்கிறீங்க. யோபு தன் சிறைவீரர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாட்டி போட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு சிறைவீரருக்காக வேண்டினான், ஆண்டவர் அவன் மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்படணும். என்னோட இருக்க நல்லா இருந்தாங்க, ஆனா அன்றைக்கு சோர்ந்து போனாங்க, என்னை விட்டு பின்வாங்கி போனாங்க. எத்தனையோ பிரேயர் ரிக்வெஸ்ட் ஜெபம் பண்ணி இருப்பான். ஆனா வசனம் என்ன சொல்லுது என்றால், யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாட்டி போட்டார், எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டந்தனையாய் கொடுத்தார். யோபுக்கு எல்லாத்தையும் ரெட்டத்தனையாய் கொடுத்தார். கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரியம், அவன் ஆண்டவரோட இருந்தான், உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தான். ஆனா அந்த மறுபடியும் திருப்பி கொடுக்க கூடிய அந்த சூழ்நிலை எப்ப வந்தால் அவன் ஜெபிக்கிற பொழுது எல்லாவற்றையும் திட்டத்தினா கொடுத்தார். ஒன்றை மாத்திரம் திட்டத்தினா கொடுக்க இல்ல, எதை ரெண்டா கொடுக்க இல்ல, சொல்ற மனைவியை கொடுக்க இல்லையா? சோதரம் சரியா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சரியா, மனைவி ஒன்றை தான் கொடுத்தா, சொல்லுங்க ஆமீன் என்று. 10 புள்ளிய மறிச்சு போனாங்க, அதுக்கப்புறம் எத்தனை புள்ளி ஆண்டவர் கொடுத்தார்? அதை ரெட்டத்தினா கொடுக்க இல்லையே. சரியா, அப்படிதான் ஒரு பாச ஜோபம் பண்ணார். ஆண்டவரே ஜோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, ரெட்டத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்தீங்க, ஆனா மனைவி ஒன்றை கொடுத்தீங்க, அதை நான் புரிஞ்சு கொள்றேன். அதை ரெண்டு கொடுக்க கூடாது, அது ரெண்டு மனைவி கொடுக்க கூடாது. எந்த ஒன்றோடைய அவன் பட்ட பாடு போதும். அந்த ஒரு மனைவி அவனுக்கு கொடுத்த ஆலோசனையோ பயங்கர ஆலோசனை, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டான். அப்ப அடுத்தது வந்தா என்ன, இன்னொரு அது வேதம் ஒன்று சொல்லிட்டு இருக்கு, நாங்க வேண்டாம். அப்ப புள்ளைய நீ 10 தானே கொடுத்திருக்கிறேன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னா, இல்லையடா, அதையும் திட்டத்தினே தான் கொடுத்தேன். முதல் மறிச்சு போன 10 புள்ளை என்னோட அங்க இருக்கிறார். இப்போ 10:20 அதுவும் திட்டத்தினே தான். அப்ப நீங்க ஜெபம் பண்ணினீங்க என்றா எல்லாவற்றையும் கத்தர் திட்டத்தினா தெரியும். சொல்லுங்க ஆமீன் என்று. சகோதரர்கள் சொல்லுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டத்தினா தெரியும். உங்களோட மனைவியை தவிர சகோதரிகளுக்கு உங்களோட குடும்பத்தை தவிர மட்டும் எல்லாம் திட்டத்தினா தருவார். ஸ்தோத்திரம். அப்ப நாங்க ஜெபம் பண்ண கற்றுக்கொள்வோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் யாரை பார்த்து பேச சொன்னார் என்றால், எசேக்கியேலை பார்த்து படிக்கலாம் அந்த வசனத்தை.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க.
5வது வசனத்தை படிங்க 37வது அதிகாரம் 5வது வசனம்.
கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள்.
அந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்ற ஆவியை நான் அவர்களுக்கு அனுப்புவேன், அந்த எலும்புகளை அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவார்கள். ஆவி இருந்தா தான் உயிரடைய முடியும். சொல்லுங்க மாமியன் என்று. ஆவி வேணும். ஸ்தோத்திரம். ஆவியோட அபிஷேகம் இல்லாமல் உயிரே கிடையாது. ஆவியோட அபிஷேகம் தேவை. ஆண்ட சொல்ற பார்த்து பேச சொல்றாரு, பேசியாச்சு, எல்லாம் செய்தாச்சு. ஆனா ஆவியை பார்த்து பேச அப்பொழுது அவர்கள் உயிரடைவார்கள். அப்ப சதை வைக்கலாம், தோல் வைக்கலாம், நரம்புகள் வைக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஜீவன் வர வேண்டும் என்றால் ஆவி தேவை. சொல்லுங்க ஆவியானவர். இந்த அநேக சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவியானவருக்கு மதிப்பே இல்லை, மரியாதையே கொடுக்கறது இல்லை. அது லண்டன்ல நிறைய சேஞ்சஸ், எல்லாம் பாரம்பரிய சேஞ்சஸ். ஒரு சிறிய ஒரு சபையில இருந்து, ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து ஒரு சிறிய சபை, நல்ல சபை, நல்ல அன்பான சபை, ஆவிக்குரிய சபை, எங்களுடைய சபையை போல உங்களோட சபையை போல. ஒரு சபையில இருந்து ஒரு ஊழியக்காரன், அவருக்கு விருப்பம், ஒரு பெரிய சபையில போயிருந்து நான் கட்டரை ஆராதிக்கணும், பெரிய சபை, 1000, 2000, 5000, 10000 என்று இருக்கக்கூடிய சபையில போய் ஆராதிக்கணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம். 52 அந்த விருப்பம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாம இருக்கு அமெரிக்கா. அப்ப உடனே பிளான் பண்ணினார், இனி அமெரிக்காவுக்கு போனா எப்படியும் நான் போற சபை ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கும். இந்த 50, 100, 150, 200 எல்லாம் உங்களுக்கு வேணாம், பெரிய சபையில இருக்கும். சரியா, பார்த்த முகத்தையே திரும்பி திரும்பி பாக்குறது, அதே முகம், அதே ஆளு, அதே பேச்சு எல்லாம் வேணாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், பெரிய சபைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆளு போனாராம். அதே மாதிரி ஒரு பெரிய சபையை கண்டுபிடிச்சா, பெரிய சபையை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆராதனைக்கு போயிருக்கிறார். போனா யாரும் இவரை திரும்பியே பார்க்கல. 5000 பேர் இருக்கிற இடத்துல இவரையா திரும்பி பார்க்க போறாங்க? ஒருத்தனும் திரும்பி பார்க்கல. சரி முடிச்சிட்டு வந்தாச்சு. யோசிக்கிறார் வீட்டுல வந்து, நாங்க கொஞ்ச பேரா இருந்தாலும் நல்ல ஐக்கியமா சந்தோஷமா ஒருவருக்கு விசாரிச்சு நல்ல மாதிரி இருந்தோம். ஆனா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் எனக்கு பார்த்து ஒன்று சொல்ல, அட்லீஸ்ட் பிரைஸ் அவர்ட் கூட சொல்லலையே. ஒரு வாரம், இரண்டாவது வாரம் போனார், இதே சேம். மூன்றாவது வாரம் போனார், இதே சேம். இதுக்கு உபவாச ஜெபம் தான். என்கிட்ட பாசம் கட்டி கொடுத்துட்ட, எந்த பிரச்சனை உபவாசம் இருந்து ஜோமன், உபவாசம் இருந்து ஜோமன்னா கர்த்தர் பேசுவார் என்று சொல்லிட்டு உடனே உபவாசம் இருந்து ஜோமன கர்த்தர் பேசினார். ஆண்டவரே, நான் அந்த சபைக்கு நான் போய் கர்த்தரை ஆராதிக்க உண்மை ஆராதிக்கிற பொழுது என்னை ஒருத்தருமே தேர்தானே இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து சொன்னாராம். அவங்க என்னையே தேடி இல்லையப்ப, நீ கவலைப்பட்டு இருக்கிறீ. அவங்க என்னையே தேடுறாங்கல்ல, பாரம்பரியம் பாரம்பரியம் என்று அதை தேடுறாங்களே தவிர, நீ வந்து இப்ப வந்து உன்ன தேடையில் என்று கவலைப்படுறீயே என்று ஆண்டவர் சொன்னாரா. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அனைய இடத்துல ஆவியோட தொழுது கொண்டோம். ஸ்தோத்திரம். சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம் பெருமாள் இப்பொழுதே வந்திருக்கிறது. எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் ஆவியோட. ஸ்தோத்திரம். ஆவியில நிறைஞ்சு நல்லா தொழுது கொள்ளணும் சொல்லுங்களேன் மாமே என்று. ஸ்தோத்திரம். ஆவி இல்லாம பரலோகம் போகலாமா பிரதர்? அபிஷேகத்தை பெறாமல் போகவே முடியாது. யோவான் 3:3 5 வீட்டில படியுங்க. ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். முடிஞ்சு போச்சு. அது 3 5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிரபாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப உள்ளுக்கு என்ன பண்றான்? ஆவியானுடைய அபிஷேகமும் தேவை. முழுக்க ஞானசானம் மட்டும் போராது, அபிஷேகம் தேவை. சொல்லுங்க ஆமே நன்று. அபிஷேகம் கேளுங்க. ஆண்டவர் அபிஷேகம், ஆண்டவர் எனக்கு தார அபிஷேகம். அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. உலர்ந்து போன எலும்புகள், காய்ந்து போன எலும்புகளுக்கே உயிர் வர வேண்டும் என்றால் நீங்க பேச வேண்டும். அடுத்தது நீங்க ஆவியினாலே நீங்க நிரப்பப்பட வேண்டும். சொல்லுங்க ஆமே நன்று. ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 23:4
நான் மரணையிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
அடுத்த பள்ளத்தாக்கு பேர் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கு. சங்கீதக்காரர் இதிலே சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். அதுக்கு ரீசன் என்ன சொல்றார் என்றால், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்கணும். சொல்லுங்க மாமியார் என்று. எங்களோட தேவன் இருக்க வேண்டும். உங்களோட ஆண்டவர் இருந்தா தான் மரணத்துக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலம் உமது தடியும் என்னை தோற்றும். அப்ப ஆண்டவரோட நாங்கள் இருக்கிற ஒரு பழக்கம் எங்களுக்கு தேவை. கர்த்தரோடு இருக்கிற பழக்கம் எங்களுக்கு தேவை. சில நேரத்தில் சிலருக்கு வந்து ஆண்டவர் வர்றது தெரியாது, போறது தெரியாது. சிம்சோனை போல, சிம்சோனுக்குள்ள இருந்து அந்த ஆவியான போனது அவனுக்கே தெரியாதான் பாருங்க. ஆண்டவர் பெரிய ஒரு பிளானோட ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார், அவனை அழைத்தார். தாயின் கற்பத்துக்கு உருவாகிறதுக்கு முன்னதாக ஆண்டவர் அவனை அழைத்தார். எதுக்கு அழைத்தார் என்றால், அவன் ஒரு பெரிய ஒரு படை வீரனாய் மாற்ற வேண்டும், பெரிய ஒரு மனுஷனாய் மாற்ற வேண்டும். பெலிசீரத்திலிருந்து என்னுடைய மக்களை நான் மீட்டுக் கொண்டோம், அதுக்கு தான் அழைச்சார். ஒரு பெரிய ஒரு பொருத்தனையோட ஆண்டவர் அழைச்சார். சவரகன் கத்தி அவனுடைய தலையில படுவதில்லை. கணக்க சட்டத்திட்டங்களோடு அப்படிதான் வளர்ந்தான், அப்படிதான் தாய்லோபம் வளர்த்தாங்க. காலப்போக்கில மாறிட்டது. கத்தர் அவரோட கூட இருந்து அநேக இடங்களை ஜெயத்தை கொடுத்தார். ஆனா கடைசியில நாங்கள் பார்க்கிற பொழுது பரிதாபம். பரிசுத்த ஆவியான அவனுக்கு விட்டு போனதே அவனுக்கே தெரியாதான். பரிசுத்த அவனை போன பொழுது பார்த்தால் கண்ணில் பார்வைகள் அந்தான், சீவனைகள் அந்த எல்லாத்தையும் இழந்து போனான். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் எங்களோட இருக்கணும். சொல்லுங்க ஆமே நன்று. உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒன்று வேணும், எப்பொழுதுமே என்னோட தேவன் இருக்கிறார். அந்த நிச்சயம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழக்கூடாது. அப்ப தேவன் எந்த சூழ்நிலையில இல்லாமல் போவார்? தேவனுடைய விருப்பம் செய்யாமல், தேவனுடைய சொல்லை கேளாமல் அவன் அவன் தன்னுடைய மாமிசத்திலே நடக்கிறதும்படி செய்தால் தேவன் அந்த இடத்திலிருந்து பிரயோசனம் இல்லை. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். யோசேப்பு பல பாடுகள் பட்டு பல பிரச்சனைகள் சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு அவனை அற்பமாய் கொஞ்ச காசுக்கு விற்கப்பட்டு அப்படியே சோதனை சோதனைக்குள்ளே போகிற பொழுது சிறைச்சாலையில இருந்தாராம். எங்க இருந்தார்? கையாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருந்தாராம். வசனம் என்ன சொல்லுது என்றால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படின்னா கர்த்தர் எங்க இருந்திருக்கிறார்? சிறைச்சாலையில யோசேப்போட இருந்திருக்கிறார். சொல்லுங்களேன் ராமே என்று கர்த்தர் உங்களோட இருப்பார் என்றால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கடந்து வருவார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ மூன்று பேர் அக்னி சூளையிலே போடைக்குள்ள வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கொண்டே போட்டுட்டாங்க. கொண்டே போட்ட பிறகு எல்லாம் எரிஞ்சிருப்பாங்க, சாம்பலா இருப்பாங்க, எட்டி பார்த்தாங்க. மூன்று பேரை போட்டா நாலாவதால் நிற்கிறார். யாரு? கர்த்தர் அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு போனார். அப்ப எவ்வளவு போராட்டங்கள் சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க ஆமே. நன்றி. நீங்க அடிக்கடி செக் பண்ணி கொடுங்க. ஆண்டவரே என்ன விட்டு நீ போக கூடாது. சொல்லுங்க ஆமே. சங்கீதக்காரனைய தாவீது பாவம் ஒரு தடவை செய்துட்டார், உண்மைதான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட தீர்க்கதரிசியை விட்டு அனுப்புகிற பொழுது அவன் எதை கேட்டான் என்றா, உங்களுடைய பரிசுத்தாவியை மாத்திரம் என்ன விட்டு எடுத்துக்கொண்டார். மட்ட எது வேணும் என்றாலும், இதோ பெரிய சேர், பெரிய சிங்காசனம் இருக்கு, எடுத்துக்கொள்ளும். எது வேணும் எடுத்துக் கொள்ளலாம். பணம், வள்ளி, பொருள், வீடு, நல்ல கேதுரு மரங்கள் நாளே கட்டப்பட்ட வீடு அவனுக்கு இருந்தது. எது வேணும் என்றால் எடுத்து போடும். ஆனா பரிசுத்தாவியை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாரு. சொல்லுங்க ஆமே. நன்றி. ஏண்டா இது இருந்தா மிச்சம் தானா வேறும். சொல்லுங்க ஆமே. நன்றி. அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கணும். உங்களோட கூட ஆண்டவர் இருப்பாரா இருந்தால் எந்த பள்ளத்தாக்கில போனாலும் ஆண்டவர் விட மாட்டார். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, ஒன்று ராஜாக்கள் ஒன்று சாமுவேலுடைய புத்தகத்துல 20:3 நினைக்கிறேன், படிங்க பாக்கலாம்.
அப்பொழுது
தாவீது,
உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாத படிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒருவடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று
தாவீது சொல்றார். தன்னுடைய ஃப்ரெண்ட் யோனத்தானை பார்த்து சொல்றார், மரணத்துக்கும் எனக்கும் இடப்பட்ட தூரம் ஒரு அடி மாத்திரம் தான் உண்டு. ஒரே ஒரு அடி தான் இருக்குது. ஒரு அடி என்ற அவ்வளவு 12 இன்ச்சு இவ்வளவுதான் இருக்கும். வேறத்தால இவ்வளவுதான் இருக்கும். மரணத்துக்கும் எனக்கும் இடப்பட்ட தூரம் ஒரு அடி மாத்திரம் தான். சவுல் கொண்டு போட்டானா? எதிரிகள் கொண்டு போட்டாங்களா? இல்லையே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கேன்னா போயிருக்குள்ள எங்களை கூட்டிக் கொண்டு போன அந்த கைடு எங்களை கூட்டிக் கொண்டே காட்டாங்க. பெரிய பெரிய குகைகள், பயங்கரமான மலை இருக்கும். அந்த மலைக்குள்ள கீழே குகை கண்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்குள்ளால போனா எதுக்க வாரண்டு பெரிய. அந்த குகைகளுக்குள்ள தாவீது ஒளிச்சிருந்திருக்கிறாராம். யாருக்கு பயந்து? சவுலுக்கு பயந்து. சவுலுக்கு பயந்து ஒளிச்சிருந்திருக்கிறார். அந்த குகைகள் பயங்கரமா, இதுக்குள்ளால கைடு இல்லாம நீங்க போனீங்கன்னா வரவே முடியாது. அவ்வளவுக்கு பயந்து ஒளிச்சு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தி விட்டிருந்தார். சொல்லுங்க ஆமீன். ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை மரண இரணின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிற பொழுது மரணத்துக்கு காரணமாக இருக்கிற வியாதிகளா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். எந்த பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீங்க பயப்படாமல் இருக்கணும் என்றால் தேவன் உங்களோட இருக்கணும். சொல்லுங்க ஆமீன். இன்னொரு பள்ளத்தாக்கு பார்த்து நாங்கள் செவிக்கலாம். 2 Samuel 5:18
பிலிஸ்தர் வந்து செச்சாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள்.
அதான் கரெக்ட். பிலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். அதுக்கு அடுத்த இன்னொரு வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். 22 வசனத்திலே பிலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? ரெப்பாயின் பள்ளத்தாக்கு. இந்த சம்பவத்தை நீங்க வீட்டிலே படித்து பாருங்க. இந்த சம்பவத்துல கூட ஒரு யுத்தம் வருகிறது. யாருக்கு யாருக்கு யுத்தம் என்றா, தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். அப்படியே பார்த்தால் அடுத்த பெலிஸ்தீனியர்கள் வந்து யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு யுத்தத்திலே இவர்கள் வென்று விட்டான். இவங்க யுத்தத்திலே வென்றதன் பிறகு பார்த்தால் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் போய் இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே போய் யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திலே அவங்க வென்றார். கொஞ்ச காலம் அந்த யுத்தத்துக்கு பிறகு ஜெயம் கிடைத்ததன் பிறகு அடுத்த வருஷம் திரும்பவும் இதே ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கூடுறாங்க. இவர்கள் பெலிஸ்தர்கள் என்ன சொல்றாங்க என்றால், இந்த இடத்திலையும் நாங்கள் ஜெயிக்கலாம் என்று சொல்லி போட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்துல யுத்தத்தை கலக்கிறாங்க. யுத்தத்தை கலக்கிற பொழுது அந்த இடத்திலையும் கருத்து ஜெயித்தான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரெப்பாயும் என்றால் தொடர்ந்து வருகின்ற போராட்டம். என்ன போராட்டம்? தொடர்ந்து வருகிற போராட்டம் என்றால், முதல் ஒரு தடவை ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடந்தது, திரும்பி வந்து பார்த்தா திரும்பியும் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடந்தது. அப்ப திரும்ப 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 சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து ஒரு பிரச்சனையை நீங்க முடிச்சுட்டு இருப்பீங்க, திரும்பி அதை முடிச்சிட்டு அடுத்த பிரச்சனை வேறு, அதை முடிச்சிட்டு இருக்க அடுத்த பிரச்சனை வேறு. அப்படின்னா இந்த பள்ளத்தாக்கிலே தொடர்ந்து வருகிற ரெப்பாயும் பள்ளத்தாக்கை போல இருக்கிற தொடர்ந்து வருகிற இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தாவீது எதை செய்தான் என்றால், அதில் நீங்க படித்து பார்க்கலாம், அவன் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டான். சொல்லுங்களேன் மாமன் என்று என்ன கேட்டானாம்? தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டான், தேவனிடத்திலே விசாரித்தான். படிக்கலாம் அந்த வசனத்தை, ஐந்தாம் அதிகாரம் 18-19 வசனம்.
பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது.
தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்த பொழுது, அல்லேலூயா, தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவனாயிருந்தான். இந்த தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே விசாரிக்கணும். ஆண்டவர், என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம், தொடர்ந்து வருகிற போராட்டம் ஏன் வருகிறது என்று சொல்லி விசாரித்தான். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், 22 வசனம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினபடினால் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அப்ப தொடர்ந்து அங்க வர்றாங்கண்டா, தொடர்ந்து இந்த போராட்டம் வருகிறது என்றால் நீங்க ஆண்ட இடத்துல விசாரிக்கணும். ஆண்டவரை, என்னிடத்துல ஒரு வேளை என்ன குறைவு இருக்கலாம், என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது, என்னிடத்துல என்ன பலவீனம் இருக்கிறது, விசாரிக்கிற பொழுது ஆண்டர் கரெக்டான பாதையை சொல்லிக் கொடுப்பார். ஆண்டர் சொல்றார், ஓகே, முதல் தடவை நீங்க வந்தீங்க, ரெண்டாவது தடவை ஜெயிக்க வேணும், அந்த நீங்க வர வேண்டும் என்று சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல் போன மாதிரி நீங்க போகாதீங்க. அந்த முசுப்பட்ட, அது எனக்கு என்னென்று தமிழ்ல தெரியாது, தமிழ்லதான் போட்டு கிடக்க, அது என்னென்று தெரியும். அந்த முசுக்கொட்ட செடியின் வழியா போனீங்கன்னா அவனை நீங்க மேற்கொள்ளலாம். அப்ப நீங்க ஆண்ட இடத்துல விசாரிக்க போனால் ஆண்டவர் எப்படி அதிலே தொடர்ந்து வருகிற பிரச்சனை, தொடர்ந்து வருகிற போராட்டத்திலே ஜெயித்து தருவார் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லுங்க ஆமே என்று விசாரிக்கணும், ஆண்டவர் கேட்கணும். சில நேரத்துல நீங்க உங்களோட பிரச்சனை சொல்லிக் கொண்டிருப்பீங்க, ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்ல மாட்டார். என்ன சொல்றதுக்கு நாங்க விடுறதில்லை, நாங்களே சொல்லிக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற லிஸ்ட போட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் சம்பவிக்கிறதுக்கு, இந்த காரியத்தை தருவதற்கு இது தடை, இந்த காரியம் தடை. அந்த தடை ஆண்டவர் சொல்றதுல எங்களுக்கு காதுக்கு விளங்காது, ஆனா நாங்க கேட்டுட்டே இருப்போம். நாங்க மத்த 20 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்க படிக்கிறோம். ஒரு வாலிபன் ஆண்டவரத்தில் ஓடி வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறணும், இவனுடைய நோக்கம் எல்லாம் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போன நித்திய ஜீவன் கிடைக்கும், இதுதான் அவருடைய எண்ணமே. அதுதான் ஆண்டவர் பார்த்து சொல்ற, கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ளு. ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்து நான் கற்பனைகளை கற்கொண்டிருக்கிறேன். அப்பா அம்மா நல்ல வளர்ப்பு வளர்ந்துருக்கிறாங்க, சின்ன வயசுல கற்பனைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்ல, இல்ல இல்ல, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது. அந்த குறை சொல்றதுக்கு, அந்த குறை ஆண்டவர் காட்டுறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை. என்ன குறை அப்பா? நீ ஐஸ்வர்யமான இருக்கிறதுனால நீ அதுல எடுத்து வித்து கொஞ்சம் தருக்கிறது கூட முடியாது. இந்த பேச்ச கேட்கறதுக்கு இவனால முடியல, இது உனக்கு விருப்பம் இல்ல, ஆண்டவருடைய பேச்ச கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. பைபிள்லயே முழு பைபிள்ல நான் படிச்சு ஆண்டவரை நம்பி வந்து ஏமாற்றத்தோட போனவன்டா, இதன் உடனே நான் படிச்சிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறவன் துக்கத்தோடைய போனான். ஏன்? இவனுடைய பேச்சை அவர் கேட்க வேண்டும், அவருடைய பேச்சை இவன் கேட்க கூடாது. ஆனா நாங்க ஆண்டுடைய பேச்சை கேட்கணும். சொல்லுங்க ஆமே என்று ஆண்டவர் ஒற்று வார்த்தை சொன்னாலே அது ஆசீர்வாதம். ஒற்று வார்த்தை வேலைக்காரங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போத முடிஞ்சு போச்சு. இந்த காண்டவர் பல வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாரு, போதாது, திருப்தியும் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையில நாங்க செய்யறதில்லை, கீழ்படுகிறதில்லை. பல வார்த்தைகள் அன்றைக்கு அவனுடைய விசுவாசம் ஒரு வார்த்தை, அதே மாதிரி அந்த வார்த்தை இப்போ அவனவு தான். அதே நம்பி அப்படியே போனான், அங்கிருந்து வர்றாங்க, உன்னிடத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்சு பார்த்தா ஓ அவன் சோமாயிட்டான். எப்ப சோமாயினான்? ஓ அவர் சொன்ன நேரத்திலேயே சுகம் நடந்தது. சொல்லுங்க எல்லாருமா, சொன்ன அந்த நேரம் அதுலயே சுகம். இன்றைக்கு சிலரோட கர்த்தர் இரவு பகலா பேசிட்டு இருப்பாரு, ஆனா ஒரு மாற்றமே இல்லை. இவன் செய்கிற அட்டகாசம் அட்டகாசம் தான், செய்கிற பாவம் பாவம் தான், குடி குடிதான். ஸ்தோத்திரம். குடி எனக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல் நானும் இன்னொரு பாசிரம இந்தியாவில இருந்த ஒரு பாசிரம லண்டன்ல ஒரு சிட்டில போய் துண்டு பிரதி கொடுத்துட்டு இருந்தோம். சரியா, மிச்சமன்றத்தில் ஒரு துண்டு பிரதி கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு இருக்கிற பொழுது தமிழாக்கள் வருவாங்க, அந்த கொடுப்போம், சில பேரோட நின்று பேசுவோம். அந்த பாஸ்டர் நின்று வடிவ பேசின, ஓகே பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு போடுறான்ட்டா. அவரு நான் சர்ச்சுக்கு போடுறான், எந்த சர்ச்சுன்னு சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு போடுறான் அப்படி சொன்னான். சரி ஓகே பிரதர், எங்க போறீங்க அப்படின்னு. நான் தான் சர்ச் ட்ரம் பிளே பண்றதே நான் தான். ஓ பரவாயில்லையே, அப்படியா பிரதர், ட்ரம் பிளே பாஸ்டர் என்ன நம்பி ஒரு ட்ரம் கிட் எனக்கு எடுத்து தந்திருக்கிறார், என்ன நம்பி ஒரு ட்ரம் எடுத்து தந்திருக்கிறார். நான் தான் ட்ரம் பிளே பண்றேன், மியூசிக் நான் தான் அடிச்சுட்டே இருக்கிறான் பாருங்க. சரி ஓகே என்று சொல்லி போட்டு, சரி ஓகே ப்ரோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் கேட்டான்னு சொன்னாங்க. பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன பிரேயர் உண்டு தேவை. என்னன்னு கேட்டா, என்னால குடிக்காமல் இருக்க முடியல. உண்மையில் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னால சொல்லும், குடிக்காமல் என்னால் இருக்க முடியல. குடிக்கோணும் போல கிடக்குது, வீர குடிக்கோணும் போல கிடக்குது. இத எனக்கு போச்சலி ஜோம் பண்ணுங்க. ஆஞ்சனப்பை ஊழியம் செய்யறது, ட்ரம் பிளே பண்றது, மியூசிக் எல்லாம் முடியலாம் இருக்குது பாஸ்டர். உண்மை அதை விடையிடாமல் இருக்குதான். இவன் சொன்னது எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். உண்மையில நல்ல ட்ரம் பிளே பண்ணி நல்ல செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க, நான் போய் பார்த்துருக்கேன். சரியா, சினிமாக்கு போட்டவங்க அவங்க நல்லா பண்றாங்க. ஆனா அவங்களை கொண்டு வந்து போட்டதுல அடி அடி அடிக்க, எந்த அடி அடிச்சாலும் அபிஷேகம் கொஞ்சம் கூட இறங்காது. சொல்ற கரெக்டா, வரவே வராது, ஒன்றுமே வராது. ஆனா வடிவா வாசிப்பாங்க, நல்லா போட்டு இதெண்டு போட்டு ஏல போட்டு பீல போட்டு ஏ டு சட்ட எல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட வராது. ஆனா நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிறைஞ்சபடி போட்டா அபிஷேகம் தான் அவன். சொல்லுங்க அவன் அருமையா பிளே பண்ணாங்களப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க அவன், லண்டன்ல சில சபைகள்ல மியூசிக் பிளே பண்றதுக்கு ஆட்களே இல்லை, அதனாலதான் குடிகாரன் எடுத்து போட்டு பண்றாங்களோ. நான் விடவே மாட்டேன். கையால தட்டுங்க, பிளே பண்ண ஆக்கள் கையால தட்டுங்க, முடிஞ்சு போச்சு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அந்த டெம்பரிங் கொண்டு வந்து போட்டு அட்டிங்க போதும் ஸ்தோத்திரம். குடிகாரனை கொண்டு வந்து போட்டு சேர்ச்சில ஊழியம் செய்துட்டு இருக்கு. சொல்லுங்க ஏனென்று ஆண்டவருடைய சமூகம் பலிபீடம் பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தாவின் கிரியை செய்கிற இடம் பரிசுத்தமா இருக்கணும், பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும், செய்கிற ஊழியம் பாருங்க. தாவீது வாத்தியத்தை வாசிச்சு கொண்டிருந்தான், அவளை எதுக்கும் சொல்ல இல்ல. அவனுடைய அந்த வாத்தியங்களை வாசிச்சு கொண்டிருக்க பொழுது சவுனுக்குள்ள இருந்து ஆவி போயிட்டுதான். வாசிச்சு போட்டு சொன்னாங்களா, இயேசுவின் நாமத்துல போய் சொன்ன ஒண்ணும் சொல்ல இல்ல, வாசிச்சு கொண்டிருந்தாங்களா வசித்தாவி போயிட்டு. அப்படின்னா வாசிக்கிறவங்க அவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்க வேணும் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒவ்வொரு விரல்களிலும் அபிஷேகம் இருக்கிறது. சொல்லுங்க ஆமே, விரல்களில் அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டர் பிசாசுகளை துரத்தை எப்படி திருத்தினர், கொண்டு ஆவியில நிரம்பி திருத்தினர், அதிகாரம் உடையவராக திருத்தினர், விரலினாலே பிசாசுகளை திருத்தினார் என்று இருக்கிறது. மியூசிக் வாசிக்கிறவங்க விரல் அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க ஆமே, அந்த அபிஷேகம் எனக்கே இல்லையாப்பா, சொன்னா நம்ப மாட்டேன். நானும் சில நேரத்தில் இப்போ ஏதாவது கட்டி பார்ப்பேன், எந்த சத்தம் பெறும் ஆனா ஒழுங்கா வராது. சரியா, அது கரெக்ட் சில பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க ஆமே என்று. அப்ப அதை நீங்க நல்ல பரிசுத்தோட உண்மையா ஆண்டவருக்கு என்று வாசிக்கிற பொழுது அசுத்தாவி தண்டை வாழ போகும், போய் கத்தி கொண்டிருக்கணும். சில நேரத்தில் வந்து அசுத்தாவிக்கு முன்னால விட்டு தொண்டை வெளிய கத்தோணும். அசுத்தாவி போகுதோ போக வேண்டிய தெரியல, நான் தொண்டை போயிருந்து சில நேரம் தொண்டை பறந்துடும். ஒரு சபையில போய் பார்த்தா ஒரு மூப்பர் கூவிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டா அவர் கத்தி கத்துறாரு.
கத்தி 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 தொண்டை போயிடும். சில நேரத்தில் அப்படித்தான் நாங்க தொண்டை போயிடும் சில நேரத்தில். ஆனா அபிஷேகம் இருந்தா அதிகாரம் உடைய ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு போயிடும். நீங்கள் யாரென்று பிசாசுக்கு முதலே தெரியும் சொல்லுங்க. நீங்கள் யாரென்று பிசாசுக்கு முதலே தெரியும். இயேசுநாதர் வந்துட்டு இருக்கிறார். பிசாசு தூரத்தில் இருந்து சொல்லுது எங்களை கெடுக்கவா வந்தீர். அப்ப பிசாசு இனம் கண்டுட்டு முதலே ஓமா இல்லையா முதலே இனம் கண்டுட்டு. சில நேரத்துல நாங்க போறோம் அந்த பிசாசுக்கு முதலே தெரியும். இவர் எப்படி மேற்கொள்ளலாம்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இந்தியால இருந்தாங்க. அவங்களோட நாள் பிசா தூரத்தை போனாங்க. டைம் போயிட்டு இருப்பாங்க பிசா தூரத்தை போனாங்களா. அப்ப இவங்க போய் பிசா துரத்தி எல்லாம் போய் ஏதோ ரெண்டு பாட்டு பாடி இருக்கிறாங்க. கையில வச்சு பிசா எல்லாம் துரத்தி ஏதோ எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அது அதுல இருந்த பிசாசு வீட்டுக்கு வந்துட்டு. நான் சொல்ற உண்மை எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சகோதரிக்கு நான் ஜோம் பண்ண போயிருக்கிறேன். சரியா அதுக்கு பிறகு இவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி தான் பார்த்து கடைசியை பார்த்தா மந்திரவாதிகிட்ட போறாங்களாம். இந்த ஜெபம் பண்ணி சுகமாக்க போன இவங்களுக்குள்ள பிசாசு வந்தாப்ப இவங்க மந்திரவாதிகிட்ட போனாங்களாம். அவங்ககிட்ட போனா இந்த பிசாசு போயிரும் உங்ககிட்ட போன இந்த ஆவி போயிரும் மந்திரவாதிகிட்ட போறாங்க. பல கர்மம் எல்லாம் நடக்கு சில சபைகள். அதிகாரம் உடையவராய் அபிஷேகத்துல நிறைஞ்சி ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு போகும் சொல்லுங்க. ஆமையன் கத்தர் உங்களுக்கு நான் சேர்ச்சல ஜெபம் பண்ணிட்டு 9 வரங்களையும் சேர்ச்சலை கிரிய செய்யும். 9 வரங்களும் கிரிய செய்யணும். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன் ஆண்டவரே 9 வரங்களும் எனக்கு தார் எனக்கு தருவோம். சரியா இது சுயநலம் மேல தெரியல உங்களுக்கு. சரியா அதுக்கு பிறகு நான் கேட்பேன் ஆண்டவரே உமக்கு எனக்கு தேர உமக்கு சித்தம் இல்லையா. யாராவது சபையில் இருக்க ஒருவனுக்கு கொடுங்க ஜனம் ரசிக்கப்படட்டும். யாராவது இஷ்டமான ஒருவனுக்கு கொடுங்க அவன் சபையை கட்டி எழுப்பட்டது சொல்லுங்க. ஆமேனன் ஒன்றில் தாங்க இல்லன்ற யாருக்காவது கொடுங்க. ஒரு மரிச்சவனை உயிரோடு எழுப்பிட்ட சொல்லணும். இந்த சபையில ஒரு மரிச்சு போன ஒருதனை உயிரோடு எழுப்பிட்டார் ஜனம் தந்த வார்டில் வரும். சோதரம் ஒரு பிரதர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்திருந்தார். அந்த பாஸ்டர் பல வருஷத்துக்கு முன்னால் அவர் சபையில ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது சிட்டியா சிக்கா இருந்த முடியாத சூழ்நிலையில் இருந்து ஒரு வயசு போன ஒரு கிழவனை கொண்டிருக்கிறாங்க. கொண்டு போட்டு தந்த பொழுது அது என்னென்னு சொல்ற குட்டுயிராத்தான் இருந்திருக்காங்க. அப்படியே சாக இல்லை ஆனா செத்ததை போல அப்படியே கொண்டிருக்கிறாங்க. கொடுத்து போட்டு இவர் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஜெபம் பண்ண அது கொஞ்சம் விளம்பிட்டு விளம்பி தந்த உடனே எல்லாம் பரபரப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ பாஸ்டர் ஜெபம் பண்ணி மறிச்சு போன உயிரோடு எழுப்பிட்டார் பண்ணி பரவாயில்ல சொல்லட்டு. இதை வந்து லண்டன்ல ஒரு சேர்ச்சில் போய் பாஸ்டர் சொன்னா போல அந்த பாஸ்டர் எங்கிட்ட விட்டு இருந்தார். ஒரு குரூப் அப்படியே வருதுங்கிற வீட்டு பாஸ்டர் பார்க்கணும். ஏனென்றா ஒரு குடிச்சு அவனுக்கு குடல் அறந்து போய் இப்ப குட்டுயிரா இருக்கிறான் பாருங்க. அவன் குடி குடி என்று குடிச்சு பாஸ்டர் வாங்க ஒரு எழுப்புங்க நீங்க வந்து எழுப்புங்க இவருக்கு என்ன சொல்றான்னு தெரியல. சரியா அப்ப எப்படி வருத்தம் விசுவாசியா எந்த சர்ச்சுக்கு போறான். இல்ல அவன் குடிச்சு இங்க ஈரல் போயிட்டு குடிச்சு ஈரல் போனவன் எல்லாருக்கும் உயிரோடு எழுப்பனோட எங்களுக்கு விருப்பம் தான். அவன் உயிரோடு எழுப்பினா வருவாங்க. ஆனா எழும்போனுமே எழும்போனுமே சரியா எழும்போனுமே. அப்ப இவருக்கு என்ன சொல்றான்னு தெரியும். சேர்ச்சியிலே அந்த சேர்ச்சியில போய் பிரசங்கம் பண்ணி போட்டு வந்துட்டார். அந்த சேர்ச்சியில என்ன வந்து நிக்கிறாங்க ஒருதன் நிற்கிறான் அந்த இடத்துல. இவங்கள்ட்ட ஆலோசனை நல்ல ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா இவனை உயிரோடு எழுப்பினா இவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் ரட்சிக்கப்படுவாங்க நல்ல ஆலோசனை. ஆனா எழும்பே இல்லை. சரியா சில நேரம் எங்கட ஆலோசனை ஆண்டோட வித்தியாசமா இருக்கும். சரியா சில நேரத்தில் எதிர்பார்க்காம கத்தரோட செய்திருவார். ஸ்தோத்திரம் அதை சொன்னா இதையும் சொன்னா விடக்கூடாது. ஒரு நாள் இந்தியாவில போய் தனியா போனேன்னா போயிட்டு ஒரே ஊழியக்கா ஊழியம் ஊழியம் வந்து ஒரே ஊழியம் அங்க இந்தியாவுக்கு போனீங்கடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டோம். ஒரு நாள் தனியா இருக்கணும் வந்து விரும்பவும் ஆனா விட மாட்டாங்க. ஸோ அப்ப இந்தியா போன நீங்க உங்களுக்கு தெரியும் போரூர் ரெண்டு வருடம் ஒன்று இருக்கு. போரூர்ல ஒரு பாஸ்டர் பாஸ்டருடைய வீட்டுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவருக்கு ஒரு அமெரிக்கன் மிஷன் ஹெல்ப் பண்றாங்க. நல்ல ஒரு வீடு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இங்க யூரோப்ல இருக்கக்கூடிய மாதிரி டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் ஏசி ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு அப்ப பாஸ்டர் நீங்க அதுக்கு வந்து தங்குங்க ரொம்ப சந்தோஷம் தங்கியாச்சு. அப்ப ஒரு சாட்டர்டே என்ன கொண்டு அந்த பாஸ்டர் வைக்கிட்டார் ஒரு 5-6 மணி. எனக்கு அடுத்த நாள் எனக்கு 2-3 சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆறாங்க. நான் இதுல இருக்கிறேன் அந்த பெரிய மெயின் ரோடு 100 அடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னதாக நாயுடு ஹோலன்ற ஒரு கடை இருக்கு ஒரு புடவக்கடை, இந்தியாவுக்கு போனாங்களே பெரிய நாயுடு போல் அது பெரிய ஒரு புடவக்கடை. அப்ப நான் அதுல முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறேன், நாளைக்கு செய்திக்காக நான் முழங்கால் படி போட்டு கொஞ்சம் ஜோம் எல்லாம்டா, எனக்கு மனம் முழுவது நீ எழும்பி அந்த கடைக்குள்ள போ, எழும்பி கடைக்குள்ள போ. நான் என்ன யோசிச்சுட்டு போறேன்டா, நான் எங்க சர்ச்சில் இருக்கிற குயருக்கு சாரி எடுக்கணும் சொல்லிவிட்டாங்க, போய் இந்த கலர்ல எடுத்துட்டு வாங்க, அது வேற பெரிய பிரச்சனை. அப்ப சொல்லிவிட்டாங்க, சரி ஓகே அதுல போய் அதை பார்ப்போம் என்று சொல்லி போட்டு நான் இறங்கி எந்த பாட்டை நான் அங்க போறேன்னா, போய் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் அதுல போய் ஏறி போய் பார்த்தா நிறைய சதுரமா எல்லாம் நிறைய சாரி சாரியா குவிச்சு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு அமௌண்ட் இருக்கிற இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே கலர்ல இந்த டிசைன்ல எனக்கு சாரி வரும் கொயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீரென்று வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சனம் விழுது கட்டி ஓடுது, இன்னொரு பக்கத்துக்கு ஓடுது, இன்னொரு பக்கத்துக்கு ஓடுது. என்னப்பா என்ன ஓடுதுன்னு சொல்லி போட்டு பார்த்தா நானும் பின்னால போனேன். நான் அங்க ஸ்ரீலங்கா மாதிரி தானே, எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம். பின்னால போனா ஒருத்திக்கு வாயால நுரை தள்ளிட்டு இருக்குது, வாயால நுரை தள்ளு வாலிப பிள்ளை நுரை நுரையா தள்ளி கண்ணெல்லாம் செருகிட்டு. அப்ப என்னன்னு கேட்டா அதுல அவள் இந்த பேரை சொல்லி எழுந்துரடி எழுந்துரடி என்று சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு யோசனை, இங்கேயும் இருந்தேன்னா இந்த டைம்ல ஆண்டவர் என்ன கொண்டு நான் வரணும் நினைக்கவே இல்லை, இந்த டைம்ல கொண்டு இப்படி வச்சு ஒரு வேலை ஆண்டவருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள் டாக்ஸி ஒரு ஆள் ஆட்டோ ஒரு ஆள் மேனேஜரை கூப்பிட சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. நான் போய் சொன்னேன், எனக்கு ஒரு ஒன் மினிட் எனக்கு டைம் தாங்க, சரியா நாம வந்து லண்டன்ல சர்ச் ஃபாதரா இருக்கேன், எனக்கு ஒரு ஒன் மினிட் டைம் தாங்க, நான் சின்ன ஒரு ப்ரேயர் பண்றேன் நீங்க கொண்டு போங்க. ஆண்டவருக்கு முன்னால நான் சொல்றேன், சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் இந்த சகோதரி செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க, ஆண்டவர் இந்த என்ன இதை கொண்டு வந்திருக்கிறீங்க இதுக்கண்டே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த சகோதரிக்குள்ள ஜீவன் வரட்டும். சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளையுடைய கண் திறக்கப்பட்டது, அதுல வந்து புழுந்தாங்க காலை. நான் சொல்றேன், என்ன விளாதீங்க, ஜீசஸ் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, செக் பண்ணி போட்டு நீங்க ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு இந்த பிள்ளை அனுப்பிடுங்க கொண்டு போங்க. அடுத்த நாள் அந்த சர்ச் முடிச்சுட்டு அந்த ஃபாதர் நானும் போறோம், நாங்க போயிட்டு பார்த்தா அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு காதல்ல தோல்வியா ஏதோ மாதிரியே கொடுத்தாங்க, அது தற்கொலை பண்றதுக்கு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சரியா சோதரம். அப்ப நீங்க செக் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க, அதை செய்தாலும் ஆண்டவர் செய்வார், உயிரோட எழுப்புவர். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியும் யாரு எழுப்பணும் யாரிடம், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் எழுப்புவார். சொல்லுங்க ஆமையாண்டு, மறித்த ராசரு உயிரோடு எழுப்பிக்கல, நாலு நாள் போயிட்டு, நாலு நாள் போன பிறகு பார்த்தா மனுஷருடைய எண்ணத்தின்படி நரம்பு அழுகி இருக்கும், சதை அழுகி இருக்கும், ரத்தம் எல்லாம் செத்து போயிருக்கும், ரத்தமே இருக்காது, உடம்பு அழுகி போச்சு. அந்த சூழ்நிலையில அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கல, எங்கிருந்து நரம்பு வந்தது, எங்கிருந்து சதை வந்தது, எங்கிருந்து ரத்தம் வந்தது, எங்கிருந்து என்ன வந்ததுன்னு தெரியல, ஆனா ஜீவன் வந்துட்டு. சொல்லுங்க ஆமீன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு உண்டை சொல்லை கதை செய்யக்கலை செய்தீங்கன்ற அற்புதம் தானா நடக்கும். சோதரம், நீங்க சபைய கட்டி எழுப்புறதுக்கு நீங்க வெளியில போய் நல்ல ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, ஆவிக்குரிய ரீதியில மறித்து போயிருக்கிறவங்களை கர்த்தர் முதலாவது கொண்டாடட்டும். சொல்லுங்க ஆமீன். நீங்க சில இடத்துல யோசிக்கலாம், என்ன நானும் போய் செத்து போனவனுக்கா கையை நட்டு ஜோம் பண்ண ஒரு தான் எழும்பே இல்லை, அது எழும்புறது எழும்பாதது ரெண்டாவது பிரச்சனை, எழும்புவாங்க எழும்பாம விடுவாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில மறிச்சு போயிருக்கிறாங்க அநேகர், இயேசு வந்து ஆறு தெரியாது, இன்னும் உண்டு ஆண்டவரை அறிஞ்சும் சபைகளுக்கு போகாம இருக்கிறாங்க. இப்ப நாம் ப்ரே பண்றது, இந்த அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிஞ்சும் ஞானஸ்தானம் பெற்றும் அபிஷேகத்தை பெற்றும் சபைக்கு போகாம இருக்கிறாங்க. இவங்க முதல் மனம் திரும்பும், இவங்களுக்கு ஒரு விதத்துல சொல்ல போனா ஒரு ஆவிக்குரிய மரணம் தான், இவங்களுக்கு ஜீவன் வருவணும். இவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க, ஆண்டு உங்களுக்கு வல்லமையை தருவார். இப்ப பல பள்ளத்தாக்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போய் எல்லா பள்ளத்தாக்களையும் நீங்க என்ன செய்யணும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார், வசனம் சொல்லியிருக்கு. அதே போல நீங்கள் எந்த பள்ளத்தாக்கள் நீங்க இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் ஆண்டு சொன்னதன்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களோட வாழ்வில் ஒரு மேன்மை ஆண்டு செய்வார். கண்களை முடிச்சவங்க அனுபவம், ஸ்தோத்திரம் பிதாவே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, மலைகளிலே ஜெயித்தகின்றவர். அவர் சமபூமியிலும் எங்களுக்கு ஜெயித்து தருவார், பள்ளத்தாக்கல்லும் எங்களுக்கு ஜெயித்து தருவார். ஐயோ, ஒரு காலத்துல நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கேக்குள்ள எனக்கு எல்லாம் வெற்றியை தந்தார் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் எல்லா விதத்திலும் நான் தாழ்த்தப்பட்டு எல்லா விதத்திலும் நான் குறைக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை கைவிட்டு விட்டாரோடு வந்த சகோதரனை சகோதரிய ஆண்டு சொல்லுகிறார், எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தர் உமக்கு ஜீவனை தருகிறார். எல்லாரும் பாயிலே திறந்து கொஞ்ச நேரம் கேட்கலாம். இப்பொழுது நீங்க கேட்கணும், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. எல்லாரும் பாயிலே திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை ஆண்டு கேட்கலாம். ஹாலேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறவர்களுக்கு எங்களுக்கும் யுத்தம் உண்டுதான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, எதிரிகள் வந்து சில நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகளை பிரச்சனைகளை போட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே பிரச்சனைகளை போட்டு எங்களுக்கு சோர்வடையும்படியாய் செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு தெரியும், என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த ஸ்தானத்துல வந்து அவர் எங்களை ஆசீர்வதிப்பார், எந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், எப்படியான சூழ்நிலையும் அவர் இறங்கி வருவார். சபை எல்லாரும் கொஞ்ச நேரம் கேளுங்க. ஆண்டவரிடத்துல வியாதியோட வந்திருந்தா கேளுங்க, ஆண்டவரை சுகப்படுத்துகிறவராய் இறங்கி வரட்டுங்க. சமாதானம் இல்லாமல் இருந்து வந்தா நீங்க கேளுங்க, அவர் சமாதான பிறவா இறங்கி வரட்டுங்க.
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே. மறுபடியும் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே.
நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே நீர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவரே நீர் நல்லவர், தேவனுடைய ஆவியானவரே நீர் நல்லவர். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா ஏசப்பா, நீங்க ரொம்ப நல்லவரப்பா ஆவியானவரே, நீங்க ரொம்ப நல்லவர். என் வாழ்வில் என்னை பிடித்து நடத்துங்க. இதுவரைக்கும் நான் உங்களை பிடிச்சு நடப்பேன் என்று சொன்னோம், ஆனா நாங்க கைவிட்டு விட்டோம்ப்பா. இனிமேல் எங்களுடைய கையை நான் தர்றோம். ஆண்டவரே நீங்க பிடிச்சு நடத்துங்கப்பா, நீங்க பிடிச்சு நடத்துங்க. ஆண்டவர் இந்த சபையில இன்னும் ஆத்துமா வீரர்கள், ஆத்துமா ஆதாயம் செய்கிற வீராங்கனைகள் எழும்பட்டு
இருப்பான்.
ஜப வீரர்கள், ஜப வீராங்கனைகள் எழும்பட்டு இருப்பான். சபைக்காக தூணோடு தூணாக நின்று, ஊழியக்காரோடு தோளோடு தோளாய் நின்று கட்டுகிற ஊழியக்காரர்கள் எழுப்புங்கப்பா. கத்தராசிபதியே, இந்த சபை ஊழியக்காரனுக்காய் செபிக்கிறப்பா, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அந்த ஊழியக்காரன் மேன்மையாயிருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை விட்டு, ஆண்டவரே மேன்மையாயிருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள்லாம் விட்டு, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய சபைக்காக தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து திரோ மேன்மைகள் எல்லாம் விட்டு ஓடுகிறத நீங்க பாக்குறீங்கப்பா. இதற்கு பிரதிபலனாக ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுங்க, சபையை கட்டி எழுப்புங்க. வல்லமைகள் வர்றங்கள் கிரிய செய்ய சொல்லுவாங்க. சபையை கட்டி எழுப்புங்கப்பா. இந்த சபையில் இருக்கிறவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு வந்தோம், இந்த சபைக்கு வருகிறதுக்கு முன்னதாக நான் மாம்சத்திலே வாழ்ந்த போதும் எத்தனையோ காரியங்கள் இழந்தோம். ஆனால் இந்த சபைக்கு வந்ததன் பிறகு என்னுடைய வாழ்விலே சந்தோஷம், இந்த வாழ்வில் ஒரு சமாதானம், என்னுடைய வாழ்வில் ஒரு செழிப்பு, என்னுடைய வாழ்விலே ஒளி வீசுகிறோம் என்று சொல்லத்தக்கதாய் இந்த சபையில் அப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க, அன்றைய சபையார் ஆசீர்வதிங்க, சக ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அன்றவரே ஊழியக்காரனை ஆசீர்வதித்து எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி நன்றி என்று சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே.